ஓம் சாந்தி. முரளி தேதி 18/10/2025 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி அமர்ந்து நான் ஆத்மா என சிந்தித்தபடி ஆத்ம அபிமானி ஆகுங்கள். உண்மையான சாட் எழுதி வந்தீர்கள் என்றால் புத்திசாலிகளாக ஆகியபடி செல்வீர்கள், மிகவும் லாபம் ஏற்படும். கேள்வி: எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு சட்டத்தை நல்ல விதமாக புரிந்து கொள்கின்றனர்? பதில்: இது அழிவற்ற நாடகம். இதில் ஒவ்வொரு நடிகனும் தனது நடிப்பை நடிப்பதற்காக தனது நேரத்தில் வரதான் வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் சாந்தி தாமத்திலேயே அமர்ந்து விடுவோம் என்று யாராவது சொன்னால் அது சட்டப்பூர்வமானது அல்ல. அவர்களை நடிகர்கள் என சொல்ல மாட்டோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைதான் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு அமருங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். புரியாதவர்களாக இருப்பவர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம் புரியாதவர்களாக ஆகிவிட்டோம். தந்தை உண்மையை சொல்கிறார் என ஆத்மா புரிந்து கொள்கிறது. நான் ஆத்மா அழிவற்றவன். ஷரீரம் அழியக்கூடியது. நான் ஆத்ம உணர்வை விட்டு தேக அபிமானத்தில் மாட்டிக்கொண்டுள்ளேன். எனவே புரியாதவனாக ஆகிவிட்டேன் அல்லவா? அனைத்து குழந்தைகளும் தேக அபிமானத்தில் வந்து புரியாதவர்களாக, அதாவது முட்டாள்களாக ஆகியுள்ளனர் என தந்தை கூறுகின்றார். பிறகு நீங்கள் தந்தையின் மூலம் ஆத்ம அபிமானி ஆகும்போது முற்றிலும் புத்திசாலியாக ஆகிவிடுகிறீர்கள். சிலர் ஆகிவிட்டனர், சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். முட்டாள்களாக ஆவதில் அரை கல்ப காலம் பிடித்தது. இந்த கடைசி பிறவியில் புத்திசாலி ஆக வேண்டியுள்ளது. அரை கல்ப காலமாக புரியாதவர்களாக ஆகி ஆகி 100% புரியாதவர்களாக ஆகிவிடுகின்றனர். தேக அபிமானத்தில் வந்து நாடகத்தின் திட்டப்படி நீங்கள் கீழே இறங்கியே வந்தீர்கள். இப்போது உங்களுக்கு விழிப்புணர்வு கிடைத்துள்ளது என்றாலும் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் குழந்தைகளுக்குள் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். நாம் அனைத்து குணங்களும் நிரம்பியவர்கள், 16 கலைகளும் நிறைந்தவர்கள். இப்படி இருந்தோம் என குழந்தைகள் அறிவார்கள். பிறகு இந்த சமயத்தில் குணமற்றவர்களாக ஆகியுள்ளார்கள். எந்த குணமும் இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்குள் இந்த விளையாட்டை பற்றி வரிசை கிரமமான முயற்சியின்படி புரிந்து கொள்கிறீர்கள். இப்படியே எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. எனினும் கூட புதியவர்கள் நல்ல புத்திசாலியாக ஆகியபடி இருக்கின்றனர். மற்றவர்களையும் ஆக்கக்கூடிய முயற்சி செய்கின்றனர். சிலர் முற்றிலும் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. முட்டாளிலும் முட்டாளாக உள்ளனர். தந்தை வந்ததே புத்திசாலியாக ஆக்குவதற்கு. மாயையின் காரணமாக நாம் முட்டாளாகிவிட்டோம் என குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். பூஜைக்குரியவர்களாக நாம் இருந்தபோது புத்திசாலிகளாக இருந்தோம். பிறகு நாம் தான் பூஜாரிகளாக, அதாவது முட்டாள்களாக ஆகியுள்ளோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்துவிட்டது. இது குறித்து உலகில் யாருக்கும் தெரியாது. இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தனர். ராஜ்யம் செய்து கொண்டிருந்தனர். தந்தை சொல்கின்றார், நீயே அது, அதுவே நீ தத்தத்துவம். நீங்களும் தன்னை குறித்து அப்படி புரிந்து கொள்ளுங்கள். இவை மிக மிக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தைதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த புத்திசாலிகளிலும் புத்திசாலியாக இருப்பவர் அல்லவா என இப்போது அனுபவம் உண்டாகிறது. ஒன்று ஞானக்கடலாகவும் இருக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். பத்தீர்த்த பாவலரும் ஆவார். இது ஒருவரின் மகிமைதான் ஆகும். இவ்வளவு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை வந்து, குழந்தைகளே குழந்தைகளே என கூறி எவ்வளவு நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, இப்போது தூய்மையாக வேண்டும். அதற்கு தந்தை ஒரே மருந்துதான் கொடுக்கின்றார். அவர் சொல்கின்றார், நினைவின் தொடர்பின் மூலம் நீங்கள் எதிர்காலத்தின் 21 பிறவிக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களின் அனைத்து நோய்களும் துக்கமும் புரிந்துவிடும். நீங்கள் முக்திதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். அழிவற்ற சர்ஜனிடம் ஒரே ஒரு மருந்துதான் உள்ளது, ஒரே இன்ஜெக்ஷன் தான். ஆத்மாவுக்கு வந்து போடுகின்றார். எந்த மனிதரும் வக்கீலாகவும் இன்ஜினியராகவும் ஒரே சமயம் ஆவதில்லை. அப்படியல்ல, அனைத்து மனிதர்களுமே தன் தொழிலிலேயே மூழ்கிவிடுகின்றனர். வந்து பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்குங்கள் என தந்தைக்கு சொல்கின்றனர். ஏனென்றால் தூய்மையற்ற நிலையில் துக்கம் உள்ளது. சாந்திதாமத்தை தூய்மையான உலகம் என கூறுவதில்லை, சொர்க்கத்தை தான் தூய்மையான உலகம் என சொல்வோம். மனிதர்கள் அமைதி மற்றும் சுகத்தை விரும்புகின்றனர் என்பதையும் புரிய வைத்துள்ளார். உண்மையிலும் உண்மையான அமைதி என்பது அங்கே உள்ளது, அதாவது பரந்தாமத்தில் உள்ளது. அது சாந்தி தாமம் என சொல்லப்படுகிறது. சாந்தி தாமத்திலேயே இருந்து விடுகின்றோம் என பலர் சொல்கின்றனர். ஆனால் அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி விரும்புபவர்கள் நடிகர்களாகவில்லை என அர்த்தம். குழந்தைகள், நாடகத்தையும் கூட புரிந்து கொண்டு விட்டீர்கள். நடிகர்களின் நடிப்பு எப்போது இருக்குமோ அப்போது வெளியில் மேடையில் வந்து நடிப்பை நடிப்பார்கள். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் புரிய வைக்கின்றார். அவர் ஞானக்கடல் என அழைக்கப்படுகின்றார். அனைவருக்கும் சக்கதியை வழங்கும் வள்ளல், பதீத பாவனராக இருப்பவர். அனைவரையும் தூய்மைப்படுத்துபவர் தத்துவமாக இருக்க முடியாது. நீர் முதலான அனைத்தும் தத்துவங்களாகும். அவை எப்படி சக்கதியை கொடுக்கும்? ஆத்மாதான் நடிப்பை நடிக்கிறது. ஆட்டயோக நடிப்பும் கூட ஆத்மா நடிக்கிறது. இந்த விஷயங்களையும் புத்திசாலியாக இருப்பவர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். தந்தை எவ்வளவு புரிய வைக்கின்றார், எப்படி பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரி ஆக்குகின்றார் என மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக ஏதாவது யுக்தியை உருவாக்குங்கள். பூஜைக்குரியவர்கள் இருப்பது புதிய உலகத்தில், பூஜாரிகள் இருப்பது பழைய உலகத்தில். தூய்மையானவர்கள் பூஜைக்குரியவர்கள் எனவும், தூய்மை இழந்தவர்கள் பூஜாரிகள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். இங்கே அனைவருமே தூய்மையற்றவர்களாக இருக்கின்றனர். ஏனென்றால் விகாரத்தில் பிறவி இருக்கின்றனர். அங்குள்ளவர்கள், அதாவது சொர்க்கத்தில் உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள், சம்பூரண சிரேஷ்டாச்சாரி என பாடவும் செய்கின்றனர். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அப்படி ஆக வேண்டும், உழைக்க வேண்டும். முக்கியமான விஷயம் நினைவினுடையது ஆகும். நினைவில் இருப்பது மிகவும் கஷ்டமானது என அனைவரும் சொல்கின்றனர். நாங்கள் விரும்பிய அளவு நினைவில் இருக்க முடிவதில்லை. யாராயினும் உண்மையான சாட், அதாவது நினைவின் அட்டவணை வைத்தால் மிகவும் லாபம் ஏற்படும். தந்தை குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். மன்மனாபவர், நீங்கள் அர்த்தத்துடன் சொல்கிறீர்கள். உங்களுக்கு தந்தை அனைத்து விஷயங்களையும் சரியான விதத்தில் அர்த்தத்துடன் புரிய வைக்கின்றார். தந்தையிடம் குழந்தைகள் பல விதமாக கேள்விகளை கேட்கின்றனர். தந்தை அவர்கள் மனம் போனாதவாறு ஏதாவது சொல்கின்றார். ஆனாலும் என்னுடைய வேலையே பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக்குவது என தந்தை கூறுகின்றார். என்னை நீங்கள் இதற்காக தான் அழைக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் ஷரீரத்துடன் தூய்மையாக இருந்தோம் என நீங்கள் அறிவீர்கள். இப்போது அதே ஆத்மா ஷரீரத்துடன் சேர்ந்து தூய்மையற்றதாக ஆகியுள்ளது. 84 பிறவியின் கணக்கல்லவா? இப்போது இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடாகி உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் மலர்கள் அல்லவா? அவர்கள் முன்பாக சென்று உட்கள் சொல்கின்றன, நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், நாங்கள் பாவிகள், கபடமிக்கவர்கள், அனைத்திலும் பெரிய விகாரம் காம விகாரம் ஆகும், இதன் மீது வெற்றி கொண்டு உலகை வென்றவர் ஆகுங்கள் என தந்தை கூறுகின்றார். பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வர வேண்டும் என மனிதர்கள் நினைக்கின்றனர். பாக்கியசாலியின் ரதத்தில் அமர்ந்தபடி வர வேண்டும். பழைய உலகை புதிய உலகமாக ஆக்குவதற்காக பகவான் வரவேண்டியுள்ளது. புதிய உலகம் சத்தோ பிரதானம், பழைய உலகம் தமோ பிரதானம் என கூறப்படுகிறது. இப்போது பழைய உலகமாக இருப்பதால் கண்டிப்பாக தந்தை வரதான் வேண்டும். தந்தைதான் படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார், எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மற்றபடி யாருக்காவது கர்ம போகத்தின் கணக்கு வழக்கு இருந்தாலோ வேறு எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டும். அதில் பாபா ஆசீர்வாதம் செய்வதில்லை. என்னை அழைக்கவும் செய்தீர்கள், பாபா எங்களுக்கு ஆஸ்தி கொடுங்கள். பாபாவிடம் எந்த ஆஸ்தியை அடைய விரும்புகிறீர்கள்? முக்தி, ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி. முக்தி, ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல் ஒரே ஞான கடலான தந்தையாவார். ஆகையால் அவர் ஞானத்தின் வள்ளல் என அழைக்கப்படுகின்றார். பகவான் ஞானத்தை கொடுத்தார், ஆனால் எப்போது கொடுத்தார், யார் கொடுத்தது என்பது யாருக்கும் தெரியாது. அனைத்து குழப்பங்களுமே இதில்தான் உள்ளது. யாருக்கு ஞானத்தை கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. இப்போது இந்த பிரம்மா அமர்ந்திருக்கின்றார். நானே நாராயணனாக இருந்தேன், பிறகு 84 பிறவிகள் அனுபவம் செய்தேன் என்பது இவருக்கு தெரிய வந்தது. இவர் இருப்பது முதல் நம்பரில் ஆகும். என்னுடைய கண்கள் திறந்தே விட்டன என பிரம்மா பாபா சொல்கின்றார். எங்களுடைய கண்களும் திறந்து விட்டன என நீங்களும் சொல்வீர்கள். மூன்றாவது கண் திறக்கின்றது அல்லவா? எங்களுக்கு தந்தை பற்றி, சிருஷ்டி சக்கரத்தை பற்றி முழு ஞானமும் கிடைத்துவிட்டது. நான் யார், நான் எப்படி இருக்கின்றேன் என என்னுடைய கண்கள் திறந்துவிட்டன. எவ்வளவு அதிசயமாக உள்ளது! ஆத்மாக்கள் நாம் என்பதுதான் முதன்மையானது. மேலும் பிறகு தன்னை தேகம் என புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கின்றோம். நான் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கின்றேன். எனினும் நான் தன்னை ஆத்மா என்பதை மறந்து தேக அபிமானி ஆகிவிடுகின்றேன் என ஆத்மா சொல்கின்றது. ஆகையால் இப்போது முதல் முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு அமருங்கள் என இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் ஆத்மா என உள்ளுக்குள் இதையே சிந்தித்தபடி இருங்கள். ஆத்மா என புரிந்து கொள்ளாததால் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். நாம் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகின்றோம் என உணர்கிறீர்கள். உழைக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருந்தாலும் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என தந்தை கூறுகின்றார். அரை கல்பம் நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள். ஏதாவது விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்தால் ஐயோ ராமா என்கின்றனர். ஆனால் ஈஸ்வரன் அல்லது ராமர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. ஞானக்கடல், பதீத பாவனர், அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல், திரிமூர்த்தி, பரம்பிதா, பரமாத்மா, சிவன் என நீங்கள் நிரூபிக்க வேண்டும். வெறும் சிவஜெயந்தி அல்ல, ஆனால் திரிமூர்த்தி சிவஜெயந்தி ஆகும். சிவனின் ஜெயந்தி வந்தது என்றால் கண்டிப்பாக பிரம்மாவின் ஜெயந்தியும் வரும். சிவனின் ஜெயந்தியை கொண்டாடுகின்றனர், ஆனால் பிரம்மா என்ன செய்தார்? லௌகிக்க பரலோகிக்க தந்தை இருக்கின்றனர். மேலும் இவர் அலௌகிக்க தந்தையாவார். இவர் பிரஜாபிதா பிரம்மா ஆவார். புதிய உலகத்திற்காக இந்த புதிய ஞானம் இப்போதுதான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு மறைந்து விடுகிறது. படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் ஞானம் இல்லாதவர்கள் அஞ்ஞானிகளாக உள்ளனர் என்றாகிறதல்லவா? அஞ்ஞான தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஞானத்தின் மூலம் பகல், பக்தியினால் இரவு ஏற்படுகிறது. சிவராத்திரியின் அர்த்தமும் தெரிவதில்லை. ஆகையால் அதற்காக விடுமுறை கொடுக்கவும் தவறிவிட்டனர். அனைவரின் ஜோதியை ஏற்றி வைப்பதற்காகத்தான் தந்தை வந்துள்ளார் என இப்போது நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இந்த தீபங்கள் முதலானவைகளை ஏற்றி வைத்தீர்கள் என்றால் பார்ப்பவர்கள் இவர்களுடைய விசேஷமான தினம் போலும் என புரிந்து கொள்வார்கள். இப்போது நீங்கள் அர்த்தத்துடன் ஏற்றி வைக்கின்றீர்கள். அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. உங்களுடைய சொற்பொழிவின் மூலம் முழுமையாக புரிந்து கொண்டு விடமாட்டார்கள். இப்பொழுது முழு உலகின் மீதும் இராவணனின் ராஜ்யம் உள்ளது. இங்கே மனிதர்கள் எவ்வளவு துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர். இந்த விஷயங்களிலும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது என பாபா சொல்கின்றார். தந்தை நேரடியாக விஷயம் சொல்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையடைந்து விடுவீர்கள். உங்களுடைய அனைத்து துக்கங்களும் நீங்கிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, சரியான முறையில் தந்தையை நினைவு செய்யவும், ஆத்ம அபிமானி ஆவதற்காகவும் முயற்சி செய்ய வேண்டும். உண்மையுடன் சாட் வைக்க வேண்டும். இதில்தான் மிக அதிக லாபம் உள்ளது. இரண்டாவது, அனைத்திலும் அதிகமான துக்கம் கொடுக்கக்கூடிய உள் காம விகாரமாகும். யோக பலத்தின் மூலம் இதன் மீது வெற்றி கொண்டு பத்தீத்திலிருந்து பாவனமாக வேண்டும். மற்றபடி யாருடைய விஷயத்திலும் உங்களுக்கு தொடர்பு கிடையாது. வரதானம் நடைமுறை வாழ்க்கை மூலம் பரமாத்ம ஞானத்தை நிரூபணம் கொடுக்கக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுக. நடைமுறை வாழ்க்கை மூலம் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணம் கொடுக்கக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: இப்பொழுது தர்ம யுத்தத்தின் மேடைக்கு வர வேண்டும். இந்த தர்ம யுத்தத்தில் வெற்றியாளர் ஆகுவதற்கான சாதனமாக இருப்பது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையே. ஏனென்றால் பரமாத்ம ஞானத்தின் நிரூபணமே நடைமுறை வாழ்க்கையாகும். உங்களுடைய மூர்த்தியின் அதாவது தோற்றம் மூலம் ஞானம் மற்றும் குணம் நடைமுறையில் தெரிய வேண்டும். ஏனென்றால் தற்காலத்தில் விவாதம் செய்வதனால் தன்னுடைய மூர்த்தியை நிரூபணம் செய்ய முடியாது. ஆனால் தன்னுடைய நடைமுறை தாரணை மூர்த்தியினால் ஒரு நொடியில் எவரையும் அமைதியாக ஆக்க முடியும். ஸ்லோகன்: ஆத்மாவை பிரகாசிக்க செய்வதற்காக பரமாத்ம நினைவின் மூலம் மனதின் குழப்பங்களை சமாப்தி செய்யுங்கள். ஆத்மாவை பிரகாசிக்க செய்வதற்காக பரமாத்ம நினைவின் மூலம் மனதின் குழப்பங்களை சமாப்தி செய்யுங்கள். மாத்தேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பற்ற மகாவாக்கியங்கள். தலைப்பு: இந்த ஈஸ்வரிய ஞானம் அனைத்து மனித ஆத்மாக்களுக்குமானது. முதல் முதலிலோ தன்னிடம் ஒரு முக்கிய பாயிண்டை சிந்தனையில் அவசியம் வைக்க வேண்டும். இந்த மனித சிருஷ்டி என்ற மரத்தின் விதை ரூபமாக பரமாத்மா உள்ளார் என்றால் அந்த பரமாத்மா மூலம் எந்த ஞானம் கிடைக்கிறதோ அது மனிதர்கள் அனைவருக்குமே அவசியமானதாகும். அனைத்து தர்மங்களையும் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு உரிமை உள்ளது. ஒவ்வொரு தர்மத்தின் ஞானமும் தனித்தனியாக இருக்கலாம். ஒவ்வொருவரின் சாஸ்திரமும் தனித்தனியாக இருக்கலாம். ஒவ்வொருவரின் வழிமுறையும் தனித்தனியாக இருக்கலாம். ஒவ்வொருவரின் சம்ஸ்காரமும் தனித்தனியாக இருக்கலாம். ஆனால் இந்த ஞானம் அனைவருக்குமாகும். அவர்கள் இந்த ஞானத்தை பெற முடியாமல் இருக்கலாம், இந்த குலத்தில் கூட வராமல் போகலாம். ஆனால் அனைவரின் தந்தையாக இருக்கும் காரணத்தினால் அவரிடம் யோகம் வைத்தால் பிறகும் கூட அவசியம் தூய்மை அடைவார்கள். இந்த பவித்ரதாவின் காரணத்தினால் தங்களது செக்ஷனில், அதாவது பிரிவில் பதவியை அவசியம் பெறுவார்கள். ஏனென்றால் யோகத்தையோ மனிதர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டுள்ளனர். அநேக மனிதர்கள் இதுபோல் சொல்கின்றனர், எங்களுக்கும் முக்தி வேண்டும், ஆனால் தண்டனைகளில் இருந்து விடுபடுவதற்காக சக்தியும் கூட இந்த யோகத்தின் மூலம் கிடைக்கும். இரண்டாவது தலைப்பு, இடைவிடாத ஜபம், அதாவது அஜ்பாஜாப் என்றால் நிரந்தர நினைவு. பழமொழி உள்ளது, ஒவ்வொரு சுவாசத்திலும் நிரந்தரமாக நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அதன் யதார்த்த அர்த்தம் என்ன? நாம் சொல்கின்றோம் அஜ்பாஜாப் என்றால் இதன் யதார்த்த அர்த்தம் ஏதாவது மந்திரத்தை ஜபம் செய்யலாம். ஒவ்வொரு சுவாசத்திலும் தங்கள் புத்தியோகத்தை தங்களின் பரம்பிதா பரமாத்மாவுடன் நிரந்தரமாக ஈடுபடுத்துவது, மற்றும் இந்த ஈஸ்வரிய நினைவு ஒவ்வொரு சுவாசத்திலும் நிலையாக நடைபெற்றே வருகின்றது. அந்த நிரந்தர ஈஸ்வரிய நினைவை அஜ்பாஜாப் என சொல்கின்றனர். மற்றபடி வாயின் மூலம் ஜபம் செய்வது, அதாவது ராம் ராம் என சொல்வது, உள்ளுக்குள் ஏதேனும் மந்திரத்தை உச்சரிப்பது, இதுவோ நிரந்தரமாக நடைபெற முடியாது. அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் வாயினால் மந்திரத்தை உச்சரிப்பதில்லை, ஆனால் மனதினுள் உச்சரிப்பது, இதுதான் அஜ்பாஜாப். ஆனால் அதாவது ஜபிப்பது, ஆனால் இதுவோ சகஜமாக ஒரு சிந்தனையின் விஷயம். அங்கே தனது வார்த்தையை அஜ்பாஜாப் எனில் அதை ஜபிக்க வேண்டிய தேவையும் இல்லை. உள்ளே அமர்ந்து ஏதேனும் மூர்த்தியின் தியானமும் கூட செய்ய வேண்டியதில்லை, எதையும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை. ஏனென்றால் அதையும் நிரந்தரமாக உண்ணும் போதும் அருந்தும் போதும் செய்ய முடியாது. ஆனால் நாம் செய்யும் ஈஸ்வரிய நினைவு என்பது நிரந்தரமாக நடைபெற முடியும். ஏனென்றால் இது மிகவும் சுலபமானது. உதாரணமாக ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை நினைவு செய்கிறது என்றால் அதே சமயம் தந்தையின் இழல் படத்தை, அதாவது போட்டோவை முன்னால் கொண்டு வர வேண்டியதில்லை. ஆனால் மனம், சொல், செயலால் தந்தையின் தொழில், செயல்பாடுகள், குணங்கள் சகிதமாக நினைவு வருகிறது. அவ்வளவுதான், அது நினைவு வருவதன் மூலம் குழந்தைகளுக்கு கூட அந்த நடிப்பு அல்லது செயல்பாடு நடைபெறுகிறது, அதாவது அதை பின்பற்றுகிறது. அப்போதுதான் குழந்தை தன் தந்தையை எடுத்து காட்டுவதாகும். அதுபோல் தன்னையும் கூட மற்ற அனைவர் பற்றிய நினைவை உள்ளுக்குள் இருந்து அகற்றி அந்த ஒரே ஒரு பரலோகிக்க பரம்பிதா பரமாத்மாவின் நினைவில் இருக்க வேண்டும். இதில் அமரும் போதும் எழும் போதும் உண்ணும் போதும் அருந்தும் போதும் நிரந்தர நினைவில் இருக்க முடியும். அந்த நினைவின் மூலம்தான் கர்மாதீத் ஆகின்றோம். ஆக இந்த இயற்கையான நினைவை தான் அஜ்பாஜாப், அதாவது ஜபிப்பது என சொல்கின்றனர். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். பயிற்சியின் ஆய்வு கூடத்தில் அமர்ந்து யோகத்தை பிரயோகம் செய்தீர்கள் என்றால் ஒரு தந்தையின் உதவி மற்றும் மாயாவின் அநேக விதமான தடைகளில் இருந்து ஒதுங்குவதை அனுபவம் செய்வீர்கள். இப்பொழுது ஞானத்தின் கடல், குணங்களின் கடல், சக்திகளின் கடல், மேலோட்டமாக வரும் அலைகளில் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் அல்ப கால புத்துணர்ச்சியை அனுபவம் செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது கடலின் ஆழத்தில் செல்லுங்கள். அப்பொழுது அநேக விதமான விசித்திரமான அனுபவம் செய்து ரத்தினங்களை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.